الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم ثمانين جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون إلى آخر الآية. صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிருண்ணிய ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை தனது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஹாஜிகாவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, இறை நேசர்களே, மனிதனுடைய உயர்வு தோல் உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ள அடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயன் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து இம்மேலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று சோனப்பதிகளை தனதாக ஆட்டிக் கொள்ளுமாறும் அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து இம்மேலும் மறுமையிலும் கேவலத்தை அடைந்து நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். தீனுடைய விடயங்களை இலகுவாக கருதாத வரைக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய அருள் பார்வை அடியானின் பக்கம் செலுத்திக் கொண்டே இருப்பான். எப்பொழுது நாம் இலகுவாக லேசாக பராமுகமாக அதனை மதிக்க ஆரம்பித்து விடுவோமோ அந்த நேரம் அல்லாஹ்வுடைய கிருபை என்ற பார்வை அவனை விட்டு அகன்றுவிடும். எப்படி அந்நியவர்களை அல்லாஹ் வழி நடத்துகின்றானோ அதே போன்று வழி நடத்துவான். உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு எல்லா விதமான செழுமைகளும் கிடைக்கும் என்றாலும் பொருத்தத்துடன் கிடைக்க மாட்டார்கள். அல்லாஹ் பொருத்தத்துடன் கொடுத்தான் நபிமார்களுக்கு. அவர்கள் தனது வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்தித்து இருக்கின்றார்கள். கற்களை கூட வயிற்றிலே கட்டி இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியம் பெற்று வாழ்ந்தார்கள். உலகத்தில் பாக்கியம் பெற்றவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையிலே இருந்தவர்கள், அதன் பின் வந்த அவுலியாக்கள் நல்லடியார்கள். இவர்கள் அனைவருமே துனியா மிளிரவில்லை என்றாலும் கூட அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் சில கூட்டத்தினர்கள் அல்லாஹ் அவர்களை விடவும் செல்வந்தர்கள் இந்த உலகத்திலே இல்லை என்று குர்ஆனில் கூறியும் கூட அல்லாஹ்வுடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம் என்ன? இவர்கள் அவனுடைய கட்டளையை லேசாக மதிக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது லேசாக மதிப்போமோ உள்ளத்தில் அதனுடைய கண்ணியம் இல்லாமல் போய்விடும். கண்ணியம் இல்லாமல் போய்விடும் பொழுது இவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கேவலமானவர்களாக ஆகிடுவார். மக்கள் அவரை மதித்த போதிலும் சரியே, அந்த மதிப்பு தற்காலிகமானது, அந்த மதிப்பு மிக விரைவில் முடிந்துவிடக்கூடியது, அந்த மதிப்புக்கு கேவலம் சீக்கிரம் வந்து சேரும் என்றும் நிரந்தரமான கண்ணியத்தின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் எங்களை அழைக்கின்றான். அந்த அடிப்படையில் துனியாவுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் ஆகிய நமக்கு பல இன்னல்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். அது சமூக ரீதியில் வரலாம். நாம் எந்த பொசிஷன்ல எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதற்குள்ளிருந்து வரலாம், குடும்பத்திலிருந்து வரலாம், பிள்ளைகளிலிருந்து வரலாம், மனைவியின் மூலமாகவும் சோதிக்கப்படலாம். இந்த சோதனைகள் அனைத்திலுமே அல்லாஹ் எப்படி தீர்வை வைத்திருக்கின்றான் அதனை முன்வைத்து நாம் நடக்கும் பொழுதெல்லாம் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இறுதி முடிவும் நல்லதாக அமைவதோடு அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று சுவர்க்கத்திலேயும் குடியிருக்கும் பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு எப்பொழுதும் தன் தொழில் புரியும் இடத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு தனக்கு சொந்தமான ஒரு விடயத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சிலர்கள் பிரச்சனைகளை
தன்னுடைய சிரத்தின் மீது கொண்டு நோயாளியாக கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர்கள் பிரச்சனையை உள்ளத்துக்குள்ளே போட்டு சதா கவலையை தனதாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாவிடத்திலே முன்வைப்பார்கள். அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்கின்றான், ரசூலுல்லா என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் என்பதற்கு அதனை சொந்தமாக்கிவிட்டு அதன் பிரகாரம் முடிவை எடுத்துவிட்டு மேலும் நிம்மதியாக தனது பாதையிலே போய்கொண்டிருப்பார்கள். இதனைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகின்றான். வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லையோ, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லையோ, அவர்கள் அநியாயக்காரர்கள். மேலும் பல ஆயத்துகள் வருது, தீர்ப்பு குர்ஆனின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக் கொள்ளாதவர்கள் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் சொல்வதோடு இன்னும் ஒரு கட்டத்துல பாவிகள், பாவி அநியாயக்காரன், காஃபிர் என்றெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்றால், இன்று யாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு சமீபித்துக் கொண்டிருக்கின்றோம்? அதிகமானவர்கள் மனு இச்சையை தான் வாழ்க்கையாக கொண்டிருக்கிறோம். குடும்பத்துல பிரச்சனையா, அதற்கு எந்த முறையில தீர்வு வழங்குவது என்பதனை தெரியாமல் அங்கலாய்த்து இறுதியில வாழ்க்கையில மான நஷ்டங்களை சுமந்து கொண்டவர்கள் நம்மிலே ஏராளம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி ஓடி வாராங்க, யா ரசூலல்லாஹ், இன்ன ஜௌஜி அவுஸ் இப்னு ஸாமித் கத் லாஹரனி, என்னுடைய கணவன் அவுஸ் இப்னு ஸாமித் என்னை விஹார் செய்து விட்டார். சிலருக்கு விஹார் என்றால் என்னவென்று கூட தெரியாமல் இருக்கும், என்றாலும் பலர் அதுல அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். அறிவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? குர்ஆன நாங்க அறிவுக்குரிய ஒரு புனிதமாக மதிக்கல, குர்ஆன நாம் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வாக ஆக்கிக் கொள்ளல. இதனால் குர்ஆன்ல எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு தெரியாது. அவர் வந்து சொன்னார், அவள் வந்து சொன்னாள், என்னுடைய கணவன் என்னை லிஹார் செய்து விட்டார், அதாவது என்னுடைய முதுகை தன்னுடைய தாயின் முதுகுக்கு ஒப்பாக்கி விட்டார். ஜாஹிலியா காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது, கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிமார்களை பிரிய விரும்பினால் விஹார் செய்து விடுவார்கள். மனைவியுடைய முதுகு புறத்தை பார்த்து சொல்வார்கள், உன்னுடைய முதுகு ஏண்ட உம்மாட முதுகை போல இருக்குது. எப்ப மனைவியை தாயுடைய முதுகுக்கு ஒப்பாக்கினானோ அவளை தொடர்ந்தும் தாரமாக நடத்த முடியாது. இஸ்லாமிய சட்டமும் அதுவாகத்தான் இருந்தது, அவளை வாழ்க்கை பூராவும் பிரிந்துவிட வேண்டும், மறுபடியும் அவர்களுக்கு ஒன்று சேரவே முடியாது. ஏன், தாயை புணர முடியுமா? தாயை மனைவியாக நடத்த முடியுமா? எனவே இந்த அவுஸ் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட வயோதிக சஹாபி என்றாலும் அவருடைய மனைவி மிகவும் அழகு சௌந்தர்யம் உள்ளவர்கள் ஓடி வந்தார்கள், யார சூழல்லாம், ஒரு தகராறின் காரணமாக ஏண்ட கணவர் என்னை லிஹார் செய்து விட்டார், எக்காலத்துக்கும் என்னை ஹராம் ஆக்கி விட்டார், ஃபமாதா தரா அலைய, எனக்கு நீங்க என்ன அபிப்ராயம் கூறுங்க, ஃபக்கது ஹரும் தி, நீ அவளுக்கு ஹராம் ஆகிவிட்டாய். ரசூலுல்லாஹ்வுடைய பதில், அவள் சொன்னால் என்னுடைய விடயத்துல நல்ல யோசித்து ஒரு முடிவை கொடுங்க யா ரசூலல்லாஹ், ஃபக்கது ஹரும் தி, திட்டவட்டமாக நீ அவருக்கு ஹராம் ஆகிவிட்டாய். யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கின்றார்கள், அனதாத்து சபியத்தின் வைன் அலுமம் துஹு இலைஹி லாஹூ, என்னுடைய பிள்ளைகளை நான் அவரிடத்துல சேர்த்து விட்டா எல்லோரும் தாயின் பராமரிப்பு இல்லாம வீணாய் போயிடுவார்கள், ஒழுக்கம் கெட்டவர்களாக ஆகிடுவார்கள். வைன் அலுமம் துஹும் இலைய ஜாஓ, அவர்களை என்னிடத்தில் சேர்த்து விட்டால் என்னோடு நினைத்து கொண்டால் தந்தையின் உடைய பாதுகாவல் இல்லாமல் பசியிலே வாடுவார்கள். என்னுடைய விடயத்தில் மேலும் சிந்தித்து ஓர் பதிலை சொல்லுங்கள். ஒரே டோன், ஒரே பதில் வந்து கொண்டே இருந்தது. அவள் சொன்னால், நான் என்னுடைய கவலைய என்ற ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்வேன். அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு அப்பால் அருஷ்ல இருந்து அவளுடைய குரலை கேட்டுவிட்டார். சகோதரிகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனைகள் நிலவும் பொழுது ஓடி வந்து தீர்ப்பு கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் இறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காலம் அது. இதுவரைக்கும் அல் யௌமா அக்மல்து லகும் தீனக்கும் என்ற ஆயத்தும் இறங்கல்ல, வத்தகூ யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ் என்ற குர்ஆனுடைய கடைசி ஆயத்தும் இறங்கல்ல. அல்லாஹ் இதனையும் மாற்றி அமைக்க போதுமானவன், என்னுடைய விடயத்தில் நிச்சயமாக ஒரு தீர்ப்பை வழங்குவான் என்று உறுதி கொண்டவள், நான் என்னுடைய கவலையை ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்கின்றேன். உடனே எந்த வார்த்தையை ரசூலுல்லா ஹத் டெஃபினிட்லி இன்டீட் நீ அவருக்கு ஹராம் என்று சொன்னாரோ அதே டெஃபினிட்லியை வைத்து அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். கது சமி அல்லாஹ் கௌலலதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மவு தஹாவருக்குமா. மனைவி கணவனுடைய விடயத்தில் உங்களை வாதித்தால் அவளுடைய பேச்சை ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா திட்டவட்டமாக டெஃபினிட்லி செய்முடித்து விட்டான். குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அதுவரைக்கும் இருந்த ஜாஹிலியா காலத்தினுடைய சட்டத்தை, அஞ்ஞான யுகத்தின் சட்டத்தை அல்லாஹ் மாற்றி அமைக்கின்றான். மனைவிமார்களை பார்த்து தாயை போல அவளுடைய முதுகு தாயை போல என்று அவளை மனைவி விடுதலை செய்வதற்கு எச்சரிக்கின்றிருக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய தாய்மார்கள் அந்த மனைவிமார்கள் இல்ல, உங்களுடைய தாய்மார்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள். இப்பொழுது அல்லாஹ் சட்டத்தை மாற்றி அமைக்கின்றான். யாரெல்லாம் அப்படி சொல்வார்களோ அவர்கள் கஃபாரா என்ற குற்ற பரிகாரத்தை கொடுத்து அந்த மனைவியுடன் உறவு கொண்டாடுவதற்கு முன்னால் அவர் தன்னை மீண்டும் ஹலாலாக்கிக் கொள்ள முடியும். உறவு கொண்டாடுவதற்கு முன்னால ஒரு அடிமை உரிமை இது வேண்டும். இதுதான் குற்ற பரிகாரம். இரண்டாவது, அவருக்கு முடியவில்லையா, அவர் 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதுவும் முடியவில்லையா, 60 நாட்கள் 2 மாதங்கள் தொடர்ந்து நோம்பு நோக்க வேண்டும், மின் கபலி ஐயத்தமாசா அவளோட தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்னால் அல்லாஹ் சட்டத்தையே மாற்றி அமைக்கின்றான். இந்த பெண்மணி ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலேயும் உயிரோடு இருந்தார்கள். அந்த நேரம் வயோதிகம் ஆகி ஒரு நாள் காணல் கக்கும் வேலையிலே பாலை வனத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபாக்களுடன் அந்த பாதையிலே வர ஹசரத் உமரை நிப்பாட்டி அவள் பல உபதேசங்களை கூறுகிறாள். குந்த உமைரன் சும்ம சீர்த்த உமர், நீங்க ஆரம்பத்தில் உமைர் என்று இருந்தீங்க, பிறகு உமராக மாறிவிட்டீங்க, இப்பொழுது உங்களை அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்படுகின்றது. உமர் ஒரு நாள் ரப்பை சந்திக்க வேண்டியிருக்கின்றாய், அல்லாவை பயந்து கொள், இந்த துனியா இவை சீக்கிரம் முடிந்துவிடக் கூடியது, எந்த ஒரு மன உச்சி முன்னே ஏமாற்றிவிடக் கூடாது. பல உபதேசங்கள் நீண்ட நேரம் வந்த சஹாபாக்கள் கொதிக்கின்றார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, அத்தகிபு லிஹாதிஹில் அஜூஸா, இந்த வயோதிப்பு பெண்ணுக்காக இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த வெயிலிலே நின்றிருப்பதா? அவள் சொல்கிறாள், அவர்கள் கூறுகிறார்கள், இவள் யார் தெரியுமா, 7 வானங்களுக்கு அப்பால் அரசில் இருந்து குரலை அல்லாஹ் செய்யுமடித்தவள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவளுடைய குரலை செய்யுமடித்தான். இந்த உமர் யாரு இவளுடைய பேச்சை கேட்காமல் இருக்க தொழுகையுடைய நேரத்தை தடுத்து நாள் முழுக்க அவள் என்னை நிறுத்தி உபதேசம் செய்தாலும் அதனை நான் கேட்க தயாராக இருக்கின்றேன் என்றார்கள். கெடியமானவர்களே, எப்பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் நபியுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வாக நாம் எடுப்பதற்கு எச்சரிப்போமோ அல்லாஹ் இப்படித்தான் அவர்களை கியாமத்து நாள் வரைக்கும் பிரஸ்தாபிப்பான். இப்பொழுது குர்ஆன் ஆயத்து இறங்குறது இல்ல, மாற்றமாக இருக்கிற ஆயத்துகளை விளங்க வேண்டும், இருக்கிற ரசூலுடைய வாழ்க்கையை அறிய வேண்டும். பிரச்சனைகள் துன்பங்கள் இடர்கள் வரும் பொழுது அவைகளையே தீர்ப்பாக கொள்ள வேண்டும். ஆனால் இன்று அந்நியவர்களிடத்துல போய் நிற்கக்கூடிய நாம் ஏன் ரப்பு குர்ஆன்ல என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கின்றான், இது போன்ற சம்பவங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கின்றதா, நான் அதனை வைத்து அவர்களோட நாள் மறுமையில பிரஸ்தாபிக்கப்படுவதற்கு யாரெல்லாம் இந்த வாரம் உரைகளிலே தன்னுடைய வாழ்க்கைக்கு பங்களை எடுத்துக் கொள்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களும் எப்படி இந்த பெண்கள் குர்ஆன்ல கூறப்படுகிறார்களோ அதே போல கூறப்படுவார்கள், இந்த ஆண்கள் எப்படி குர்ஆனிலே கூறப்படுகிறார்களோ அதே போன்று பிரஸ்தாபிக்கப்படுவார்கள் என்பதனை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இவ்வாறு ஓரிரு பிரச்சனைகள் அல்ல, சிலர் நிஜமும் உளறிக்கொண்டிருப்பார்கள். ஆண்களும் பெண்களும் தான் அவர்கள் கண்டினியூஸ்லி டாக்கட்டிங், நிஜமும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆண்களிலும் அப்படியான ஆட்கள் இருக்கிறாங்க, பெண்களிலும் இருக்கிறாங்க. ஒரு தடவை சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சஹாபி ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ் இன்ன இம்ராத்தீலா தருது இதலாமி, என்னுடைய மனைவி இருக்கிறாள், ஏதேனும் தொட்டால் அந்த கையை வாங்க மாட்டாள், தொட்டு கொண்டே இருப்பாள். ஒரு மறைமுகமான ரீதியில இதனை ரசூலாவுக்கு எடுத்து வைத்தார்கள். மதிக்கூர்மை இல்ல ரசூலுல்லா, உடனே புரிந்தார்கள் என்னுடைய சஹாபி என்ன சொல்கிறார். ஆவண சட்டென்று பறந்தது, அவளை தலாக் சொல்லு என்றார். ரசூலுல்லா, யா ரசூலுல்லா, என்னுடைய மனைவி ஒரு அழகிய பெண், அவள் இன்று எனக்கு வாழ்க்கை இல்லை, அப்படி என்றால் அவளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள் என்றார்கள். சஹாபி மறைமுகமாக சொன்ன விடயம் என்ன, தொட்ட கையை வாங்க மாட்டாள், அப்படி என்றால் நிதமும் சதித்துக் கொண்டே இருப்பாள். சில பெண்கள் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள், 1000 minutes முடியும் வரைக்கும் அவருக்கு தெரியாது, முடிஞ்சது போலதான் ஷிஃப்ட் என்றார். ஏன் இன்னும் பேச இருந்துச்சு. இதே மாதிரி தான் சிலர்கள் சுதந்திர மஜ்லிஸ்கள் கண்டால் அவர்களுக்கு பேசுவது தான் இன்பம். சிங்களத்துல சொல்லுவாங்க கஜு கனவாடி, கொச்சர வேலாவுக்குனா கதா கரைஞ்சனும் இன்ன போடுவாங்க, எவ்வளவு நேரமும் பேசிக் கொண்டிருப்பாங்க. சில பெண்கள் கணவன்மார்கள் வீட்டுக்கு வருவாங்க, பிள்ளைகள் மலம் கழித்து பின்புறம் காய்ந்து 4-5 மணிக்கியாலம், அது கூட அவளுக்கு கணக்கு இல்லை. சில அதிகமான இந்த ஸ்கீம் உள்ள வீடுகளுடைய இடத்துல அப்படியா அந்த பிள்ளைகளுடைய பின்புறத்தை வந்து நாய் நக்குது. என்ன மிம்பர்ல இது சொல்றீங்க, இது மிம்பர்ல தான் சொல்லணும். இப்படி வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணம் அமைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் விளங்கிய ரசூலுல்லா அபுதலுல் ஹலால் இல்லல்லாஹி அத்தலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலால் ஆக்கியதுல ஆகும் அல்லாஹ்வுக்கு வெறுப்பூட்டக்கூடியது தலாக் தான், அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடியது தலாக் என்று சொல்லி இருக்கும் பொழுதும் ஹலாலையும் அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்குறது என்றால் அது தலாக் சொல்லி இருந்தும் ரசூலுல்லா கொடுத்த பதில பாருங்க, அவள்ல எந்த விதமான நலவும் உனக்கு இல்ல, அதிகம் பேசக்கூடிய ஆண்கள்ல எந்த நலவும் இல்ல, அவருடைய வாழ்க்கையில இருந்து பரக்கத் எடுக்கப்பட்டு போய்விடும், அவர்களுக்கு இபாதத்தில் இன்பம் காண முடியாது, அவருடைய ரிஸ்க்கு கூட மிகவும் கஷ்டமாகத்தான் தேடிக்கொள்வார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வீணாக்குவார்கள். அதனால தேவையானது விஷயத்தை மட்டும் பேசுங்க. ஆனா இன்றைக்கு பேசுறதுக்கு ஊடகங்கள் தாராளமாக தயாராக இருக்குது, சிலவங்க மௌனமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அல் கலமு அஹதுல் லிசானே, இந்த விரல்களும் தான் பேனாக்களும் தான் இரண்டு நாவுகளில் ஒன்று என்று சொன்னார்கள் ரசூலுல்லா. எப்படி நாக்கால பேசுறீங்களோ அது மாதிரி விரலால டைப் பண்றதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கு கேட்பான், பேனாக்களால் எழுதுறதையும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ அந்த பெண் தொட்ட கைய வாங்க மாட்டால், அவள் நலவில்ல தலாக் சொல்லு என்று சொன்னது மாதிரியே எந்த ஆண்கள் தன்னுடைய மனைவிமார்களோட கதைக்காமல் வேறு வேறு பெண்களுடனும் வேறு வேறு மனிதர்களுடனும் கதைப்பார்களோ இவர்களுடைய வாழ்க்கையிலும் பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இப்படியா கொந்த சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லா எதனை சொன்னார்கள், அவளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள், தீனுடைய சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுங்கள். சகோதரர்களே, ஆனா இன்று கணவனுக்கு மனைவி இடத்துல எதிர்பார்த்த கனவு நனவாகாமல் போயிட்டது, மனைவிக்கு கணவன் இடத்துல எதிர்பார்த்த கனவு அது சாத்தியமாக இல்லை, அதனால இங்கே நான் தேடிய அந்த இன்பம் என்று ரெண்டு பேரும் இரண்டு புறத்துல இருந்து அங்கலாய்க்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம், இன்றைக்கு எதனை வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு புகுத்தோணுமோ அதனை நாங்கள் வீட்டுக்குள்ள எடுத்து செல்லாமல் எதனை புகுத்த கூடாதோ அதனை கொண்டு போய் போட்டுவிட்டோம். அதனால் அவர்களுக்கும் கதைப்பதற்கு மனிதர்கள் இருக்கின்றார்கள், எங்களுக்கும் தனிப்பதற்கு மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில குடும்ப வாழ்க்கைகளும் சின்ன பின்னமாய் போறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பேச்சு எவ்வளவு தூரம் மனிதர்களை மானங்களை கூட அளக்க ஆரம்பிக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிலர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படுதூறு சொல்வார்கள், அதிலே வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி சும்மலம் யாத்து பி அர்பத்தி ஷுஹதா ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா, சிலர்களுக்கு படுதூறு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். யாருடைய பேச்சு அதிகமோ அவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை படுதூறு சொல்லுவார்கள். அதிகமாக பேசக்கூடிய பெண்களை பாருங்க, யாராவது ஒரு பெண்ணுக்கோ யாராவது ஒரு ஆணுக்கு அதிகமாக பேசக்கூடிய ஆண்கள் பாருங்க, யாரையாவது ஒரு பெண்ண படுதூறு சொல்லக்கூடியவராகத்தான் இருப்பாள். அல்லாஹ் குர்ஆன்ல இதனையும் சொல்கிறான், கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சை, மானங்களை கீறி கிழித்து விடாதீர்கள். நிச்சயமாக ஆகக்கூடிய வட்டி தான் இருள் ஒரு ரஜுலில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை வாங்குவது. இந்த அடிப்படையில யாருமே யாருக்கும் விபச்சாரத்தினுடைய படுதூர சொல்லிவிட வேண்டாம். பலரும் அநேக விதமான படுதூறுகளை சொல்கிறார்கள். ஹராத்தில் பிறந்தவன் என்று சொன்னால் நான்கு சாட்சிகளை கொண்டர வேண்டும். அவன் ஹராத்தில் பிறந்தான் என்றால் அவனை நீ விபச்சாரன் என்று சொல்கின்றாய், கொண்டு வா பார்க்கலாம் நான்கு சாட்சிகளை. இன்றைக்கு தாய் பிள்ளையை திட்டுறாள் ஹராத் குட்டி என்று. அப்படி என்றால் அவள் சொல்கிறாள், நீ ஓண்டவா பக்கு பிறக்கல்ல, நான் உன்னை பிறந்திருக்கிறேன் வேற ஒருவனுக்கு என்று அவளே சொல்கிறாள். இப்பொழுது அவள் இதற்குரிய நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாட்டி அவளுக்கு 40 அவளுக்கு 80 சாட்சி அடிகளை அடிக்க வேண்டும் என்று குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி அதிக மாணவர்கள் சில பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளை இன்னாருடைய பிள்ளை இல்ல, இவர் ஹராத்துல பிறந்தவர் என்று சொல்வாரே, ஆனால் நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறு கொண்டு வராத பட்சத்தில் ஃபஜ்ரிதுஹும் தமானீன ஜல்தா, அவர்களுக்கு 80 சாட்சி அடிகளை அடிங்க. மேலும் வலா தக்பலுலஹும் ஷஹாதத்தன் அபதா, அவர்கள் எந்த சாட்சி சொன்னாலும் கூட, அவர்கள் எதற்காவது சாட்சி சொன்னாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சிலர்களை சாட்சியாளர்களாக நியமிப்பார்கள் ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு. இப்படி படுதூறு சொன்னவர்களை சாட்சியாளர்களை கூட நியமிக்க வேண்டாம். அவர்களுடைய சாட்சியை, அவருடைய விட்னஸை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். அவருடைய எவிடன்ஸ் அது அக்செப்டட் இல்ல, அது கபூல் செய்யப்படுறது இல்ல. மேலும் உள்ள பாசிக்கும், அவர்கள் பாவிகள், அவர்கள் தௌபா செய்து மீண்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். தொடர்ந்தும் அல்லாஹ் பேசுகிறான், இதோட நின்று விடுவார்களா? சிலர்களுடைய வாழ்க்கையில இப்படியும் நடக்கிறது உண்டு. தன்னுடைய மனைவி துரோகம் செய்ய ஆரம்பித்து விடுவாள், வேறு கணவனுக்கு, வேறு பரபுருஷருக்கு, வேறு ஆணுக்கு தன்னை கொடுத்து விடுவாள், தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்வாள். இந்த நேரம் என்ன செய்யறது? அதற்குமல்லா குர்ஆனிலே ஆவண சொல்லியிருக்கின்றான். ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ருடைய யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபி, மூன்று பேர்களை பற்றி, தபூக்குக்கு தாமதமாக சென்ற சஹாபாக்கள், இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில சலாசா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களை பற்றி கூறுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய புனிதர்கள். அவர்கள் போகாத நிஜமான காரணத்தை முன்வைத்ததின் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹ் பொது மன்னிப்பே வழங்கிவிட்டார். அவ்வளவு பெரிய புனிதர்கள் தான் அந்த மூன்று பேர். அதுல முராரா பின் ரபி, ஹிலால் இப்னு உமையா, காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். இதுல ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன்ல கூறப்பட்டவர், பத்ருடைய சஹாபி ஒரு நாள் மாலை நேரம் வருகின்றார் வீட்டுக்கு, காணக்கூடாத காட்சி ஒன்றை கண்டார். புனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இப்படித்தான். இந்த பிரச்சனைகள் எல்லாம் குர்ஆனின் ஊடாக தீர்வு எடுப்பதற்கு தகுதியானவைகள். அவர் கண்டார் தன்னுடைய மனைவி வேறொருவனோடு இருக்கிறார், தாங்க முடியல என்றாலும் அவர் குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளவும் இல்லை, அதிகாலை வரைக்கும் மௌனமாக இருந்தார். சஹாபி ஓடி வந்தார் ரசூலுல்லாஹி இடத்துல, யா ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு விடயத்தை நான் கண்டுவிட்டேன். உடனே ரசூலுல்லாஹ், நான்கு சாட்சிகளை கொண்டு வா, அம் ஹஜ்ஜுன் அலா லஹ்ரிக், அல்லது உன்னுடைய முதுகுக்கு ஹஜ் அடிக்கப்படும், 80 சாட்டை அடிகள் படுதூறு சொன்னதின் காரணமாக உனக்கு தான் கொடுக்கப்படும். இவர் சொல்றார், இது என்ன சட்டம் யார சொல்லலாம்? ஏன் ரெண்டு கண்களால கண்டதற்கு நீங்க சாட்சி கொண்டு வர சொல்றீங்களே, நான் நான்கு சாட்சிகள் ஆண்களை அழைத்துக் கொண்டு வரும் வரைக்கும் அவர்கள் அப்படியே இருப்பார்களா? அந்த சாட்சியை பார்க்க முடியுமா? அவர்கள் தன்னுடைய தேவையை முடித்துவிட்டு பிரிந்துடுவார்களே. அந்த இடத்துல இருந்தார்கள். சாஜிபின் உபாதாரன் எல்லாவற்றாலும் சொன்னார்கள், யார சொல்லலாம், இது என்ன சட்டம் என்னை போல என்றா ரெண்டு பேரும் உடனேயே களத்தை வெட்டி அந்த இடத்துல கத்து செஞ்சிடுவேன். ரசூலா சொன்னாங்க, பாத்தீங்களா சாஜுடைய வீரத்தை, அவருடைய ரோஷத்தை பாத்தீங்களா, இந்த சாஜை விடவும் நான் ரோஷம் உள்ளவன், என்னை விடவும் அல்லாஹ் ரோஷம் உள்ளவன். ரசூலா இந்த சொல்லும் வார்த்தைகள்ல ஒரு யதார்த்தம் இருக்கிறது. இந்த விடயத்துக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாக்கியான ரீதியில இதனை எடுத்து வைத்தார்கள், ஒரு சைத்தனை ரீதியில எடுத்து வைத்தார்கள். அதே நேரம் இன்னொரு சஹாபி ஓடி வந்தார், உவைமீர் அல் இஜ்லானி, யார சொல்லல்லா, என்னுடைய மனைவியையும் நான் இப்படி கண்டேன். அல்லாஹு அக்பர். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் அதே வார்த்தையை தான் சொன்னார்கள், சாட்சிகளை கொண்டு வா, அம் ஹஜ்ஜுன் அலா லஹரிக். அவரும் சொன்னார், இது என்ன சட்டம் நபியே. சற்று நேரத்தில் அல்லது அடுத்த நாள் காலையில் குர்ஆன் உடைய ஆயத்து இறங்குறது. அபிஷிர் யா ஹிலால், ஹிலால் இப்னு உமையாரன் இல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லா அழைத்து சொன்னாங்க, ஹிலால் நன்மாராயம் பெற்றுக்கோ, உன்னுடைய விடயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கி விட்டான். வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் லம் யக்லம் யக்கும் ஷுஹதா இல்லா அன்ஃபுஸுஹும், யாரெல்லாம் தன்னுடைய மனைவிமார்களை இன்னும் ஒரு கல்ல தொடர்புடைய ஆண்டன் கண்டுவிடுகின்றார்களோ, நான்கு சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் ஃபஷஹாதது அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாதின் பில்லா, அவர்களுடைய ஒருத்தரின் சாட்சி நான்கு சாட்சிகளாக அல்லாவை நியமிக்கப்படும். அல்லாவை நான்கு சாட்சிகளாக ஆக்கப்படும். ஒருத்தர் இவர் கண்டுட்டார் என்றால் நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நான்கு சாட்சிகள் கிடையாது, இவர் கண்டது உண்மை. அப்படி என்றால் இதற்குரிய ஆல்டர்னேட்டிவ் என்ன? நான்கு சாட்சிகளாக அல்லாவை நியமிக்கப்படும், அவர் சத்தியம் செய்ய வேண்டும், நான் என்னுடைய மனைவியின் விடயத்தில் கண்டது உண்மை, நான் பொய்யனாக இருந்தால் ஐந்தாவது விருத்தம், தன்னுடைய மனைவி விடயத்தில் பொய் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் அவரின் மீது உண்டாவதாக என்று ஐந்தாவது விருத்தம் தனக்கு தானே அவர் சாபமிட்டுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த பெண்மணியின் ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள், சாபம் இடுவதற்குரிய தருணம் வந்துவிட்டது, அவர் நான்கு சாட்சிகளாக அல்லாவை நியமித்து சத்தியம் செய்துவிட்டு ஐந்தாவது விடுத்தம் லானத் செய்ய போகின்றார். ரசூலுல்லா ஹிலாலுடைய வாயில கைய வைத்தாங்க, நீ அல்லாவுடைய சாபத்தை வரவழைக்க போகிறாய், இந்த விடயத்தில் உண்மையாளர் பொய்யர் யார் என்கிறது உங்களுக்கு தெரியும், எனவே ரப்புடைய சாபத்துக்கு ஆளாகிடாதீங்க, தௌபா செய்யுங்க, நீ 80 சாட்டை அடியை பெற்றுக்கொள், அத்துடன் அது முடிந்துவிடும், துனியாவில ஏதோ சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றாலும் அறிந்துவன் அல்லா, அதோடு முடிந்துவிடும், லானத்தை பெற்றால் அது ஏழு சந்ததிகளுக்கு தாவிவிடும். இப்பொழுது அந்த பெண்மணியை சத்தியம் செய்ய வைக்கிறார்கள், வயதுரவன்கள் அதா இப்பொழுது அவள் நான்கு சாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்வைத்து சத்தியம் செய்து ஐந்தாவது விடுத்தம் நான் எனக்கு லானத் செய்து கொள்கின்றேன், இந்த விடயத்தில் நான் உண்மையாளி, என்னுடைய கணவன் பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய லானத்தை அவள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவளும் ஐந்தாவது விடுத்தம் தன்னின் மீது லானத் செய்துக் கொள்ள போகுவதற்கு முனையும் போது உள்ளத்தில் ஒரு ஊசாட்டம் ஏற்படுது, நான் ரப்புடைய லானத்துக்கு ஆளாக போகின்றேனே என்றாலும் ஷைத்தான் அவளுடைய உள்ளத்துல போட்டாள், இல்ல இந்த கேவலத்தை உன்னுடைய சந்ததி சந்ததியாக சுமக்க வேண்டி வரும், அதனால நீ லான செய்து கொள்ள தான் வேண்டும் என்ற அடிப்படையில அவள் சாபமிட்டுக் கொள்கிறாள். ரெண்டு பேரையும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் பிரிச்சு விடுறாங்க. ரெண்டு பேரும் பள்ளியில இருந்து வெளியிலே வரும் பொழுது மஸ்ஜிதுல் நபவியில இருந்து வரும்போது மனைவி கணவனை நோக்கி வந்தால் அவர் சொன்னார், எனக்கு ஒரு காலமும் நீ வேண்டாம். ரசூலுல்லாஹும் சொன்னார்கள், ரெண்டு லானத் செய்யப்பட்டவர்கள் ஒரு காலமும் கணவன் மனைவியாக வாழ முடியாது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஏதோ ஒரு காரணத்துக்கு தலாக் சொல்லி அவள் இஸ்ஸா இருந்து வேறு திருமணம் முடித்து அந்த கணவன் அவளோட உறவு கொண்டாடி பிறகு அவனும் தலாக் சொல்லி இத்தா இருந்ததன் பின்னால, இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துகள், மறுபடியும் முதலாவது கணவனிடத்துல வந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம், புதிய நிக்காஹ் ஒன்று செய்து முதல் கணவனோடு வாழலாம், ஆனால் இவ்வாறான விடயத்தில் சாபமிட்டுக் கொண்டவர்கள் ஒரு காலமும் ஒன்று சேர முடியாது என்றார்கள். அத்துடனே அந்த பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அவளுடைய வயிற்றில் வளரும் குழந்தை பெரிய கண்களுடையதாக, புருவங்கள் மூட்டப்பட்டதாக, கணுக்கால்கள் சடித்ததாக இருந்தால் எந்த மனிதன் போட அவள் வினா செய்தாலோ அந்த ஷரேக் இப்னு சம்ஹா உடைய பிள்ளை தான் அது. பிள்ளை வெண்மை நிறமாகவும் கொஞ்சம் மெலிஞ்சதாகவும் அதனுடைய தொடைகள் தேய்ந்ததாகவும் பிறந்தால் அது ஹிலாலுடைய பிள்ளை தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தால் அவள் அந்த விபச்சாரனுடைய யாரோடு ஈடுபட்டாலோ அந்த கல்லை தொடர்புடையவனுடைய பெண்ணாகவே பிள்ளையாகவே காட்சி அளித்தது. இதை கண்டதும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த விடயத்துல முந்தவில்லை என்றால் நான் அவளை கொலை செய்திருப்பேன் என்றார்கள். கனிமான சகோதரர்களே, ஏன் இந்த சம்பவத்தை இந்த ஜுமாவுல நான் உங்களுக்கு எடுத்து வைத்தேன் என்றால், இன்றைக்கு அதிகமான ஆண்களும் தான் பெண்களும் தான் தன்னுடைய கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் மாற்றம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய மனைவி பத்தினித்தனமாக நடக்க வேண்டும், என்னை மட்டும்தான் நாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கணவன்மார்கள் அவர்கள் பாதையில மேடையில கிளப்ல ரோட்டுல போறவர்கள் அனைவரையும் தனதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிலர்கள் தன்னுடைய பணத்தின் அதிகாரம் வீட்டுக்குள்ளேயும் அழைத்துக் கொள்கின்றார்கள். கனிவான சகோதரர்களே, கமா ததீனு துதானு, எப்படி நடப்போமோ அப்படித்தான் நடத்தப்படுவோம். ஆனால் சஹாபியுடைய விடயத்துல அவர் புனிதமானவர், அல்லாஹ் இப்படி ஒன்றை ஏற்படுத்தினான் உலக ஜனங்களுக்கு, இப்படி சாட்சியம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குர்ஆனை முன்வைத்துதான் அதற்குரிய தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று. அத்துடனே எந்த மனைவி கணவனுக்கு துரோகம் செய்வாளோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதர்கள் ஜின்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய வேதனையில் அறவாசி அவளுக்கு கொடுக்கப்படும். எந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு மாற்றம் செய்கிறாளோ, கியாமத்து நாளன்று அவளுடைய மறைவிடத்திலிருந்து அவருடைய பிரைவேட் பார்ட்ல இருந்து ஒரு ஆறு எடுத்து ஓடும், அதுக்கு நஹ்ரு கூதா என்று சொல்லப்படும். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா நஹ்ரு கூதா யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் என்ன, அந்த ஆறு அப்படி என்றால் என்ன? சொன்னார்கள், புருஜு ஜவானி, புருஜு ஜவானி, அந்த பெண்கள் வினா செய்த பெண்களுடைய மறைவிடத்திலிருந்து எடுத்தொடக்கூடிய மிகவும் துருவாடை உடைய சிறு சலங்கள் நிறைந்த ஒரு ஆறு, அதனுடைய ஒரு டொட் தண்ணி துனியாவில் விழுந்துவிடும் என்றால் அந்த துருவாடையின் காரணமாக மக்கள் அனைவரும் புத்தி இழந்து பைத்தியக்காரர்களாகி மரணித்து போவார்கள். அப்படியா கொண்ட ஒரு பயங்கரமான வேதனைய கணவன்மார்களுக்கு மாற்றம் செய்கிறவர்களுக்கும் மனைவிமார்களுக்கு மாற்றம் செய்கிறவர்களுக்கும் விபச்சாரத்தை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவர்களுக்கும் வீட்டில் கரம் பிடித்தவர்கள் இருக்கும் பொழுது வேறு வழியை தேடக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அத்துடனே பெண்ணுக்கு ஆணை விடவும் வேதனை ஏன் அதிகம்? ஒரு தடவை ஒரு மிருகம் வந்து ரசூலுல்லாஹி சஜிதா செஞ்ச நேரம் சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த மிருகத்தை விடவும் நாங்கள் பாதுகாப்புமானவர்கள் யார சொல்லலாம், உங்களுக்கு திறம் பணிய இல்ல, அல்லாஹ்வை தவிர யாருக்குமே யாரும் தன்னுடைய தலையை கூட தாழ்த்த முடியாது, அப்படியும் முடியும் என்றால் ஒரு மனைவிக்கு நான் ஏவிருப்பேன் கணவனுக்கு சஜ்ஜா செய்ய சொல்லி. காரணம் என்ன? அந்த கணவன் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறார். அவளுடைய துக்கம் சுகம் நஷ்டம் நோய் என்று அனைத்துக்கும் பொறுப்புதாரியாகு ஒரு பெரும் சுமையை சுமக்கிறார். இப்படியெல்லாம் அவளை ஒரு ராணியை போல காக்கும் பொழுது உடல் ரீதியாக அவனுக்கு மாற்றம் செய்ய முடியுமா? அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய சாபம் லானத் உண்டாகும் என்கிறதையும் குர்ஆன்ல சொல்லி வைக்கப்பட்டது. அதிகமாக விடயங்களை கூற விரும்பினாலும் தரப்பட்ட நேரம் முடிஞ்சுவிட்டது. கனிவான சகோதரர்களே, எனவே வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அந்த நேரம் குர்ஆனை முன்வைத்துத்தான் நாங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டுமே தவிர, இப்படியாக இந்த விடயங்களில எங்களுடைய குடும்பம் குடும்பமாக ஏழேழு பரம்பரை வரைக்கும் நாம் அசிங்கத்தை பூசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி யாரு அந்த முறையில ஈடுபட்டு விடுகின்றார்களோ அவர்கள் லானத் செஞ்சிட்டால் முடிஞ்சிட்டது. அதன் பின்னால நீங்கள் குடும்பத்தை சின்ன பின்ன படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய தண்டனை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு கொடுத்துட்டோம். அல்லாஹ் கியாமத்தின் நாள் அன்று அதற்குரிய தீர்ப்பு வழங்குவார். எனவே இப்படி நடந்த விடயங்களையும் மற்றவர்கள் யாரும் படுதூறு சொல்லி தெரிய வேண்டாம், அல்லாஹ்விடத்திலே அதனை சாட்டிவிடுவோம் என்ற சமூக வாழ்க்கையையும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. எனவே எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் குர்ஆனை முன்வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாகும், குர்ஆனை சீரான முறையில கற்று அதன்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்அவர்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் இஜ்மாவையும் கியாஸையும் முன்வைத்து எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஆச்சாரல் புரிவானாக, நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றியாரல் புரிவானாக. ஏ வாஸிரு தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.